தென்றல் ஜனவரி 2014 ஆண்டு இதழில் சிறுகதை பகுதியில் பவனசங்கரி அவர்கள் எழுதியுள்ள சொந்த சிறை ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன். இப்படி ஒரு நேரத்துல இதெல்லாமா யோசிப்பாங்க? இருந்தாலும் என்ற மாம செய்யறது சரியில்லையே, எத்தனை பாடுபடுத்துச்சு என்னைய. நான் ஒருத்தி இல்லைன்னா தெரியும் செய்தி, கை குழந்தைய வச்சுக்கிட்டு அல்லாடும்போது தானே தெரியும் இந்த ராசுவோட அருமை. நல்லா இருக்கும்போது என்னைய கண்டுக்காம இன்னைக்கு என்ன காப்பாத்துறதுக்கு மூச்சு முட்ட உசுர கையில புடிச்சுக்கிட்டு ஓடுறியே, உனக்கு என் மேல பாசம் இல்லாமையா இப்படி ஒரு காரியத்தை பண்ற? நீ நம்ப நல்ல விசுதா மாமா. ஆனா உடலெல்லாம் உணர்வற்று மறுத்து போன நிலையில் மனம் மட்டும் அரை மயக்கத்தில் எதையோ விதற்றிக் கொண்டிருந்தது ராசுமணிக்கு. கழிப்பறை மின்சாரம் போன்ற அடிப்படை தேவைகளுக்கே திண்டாடும் இந்த குக்கிராமத்தில் ஒரு பள்ளிக்கூடம் வேண்டும் என்று போராடி சாதித்து அதற்காக தன் உயிரையும் கொடுக்க தயாராக இருப்பவன் வீரையன். ஆசை ஆசையாக மாமன் மகளை மணந்து கொண்டு அவளையும் சீமாட்டியாக வாழ வைக்க வேண்டும் என்றுதான் போராடுகிறான். எல்லாம் என்ன சினிமா கதையா? ஒரே பாடலில் நினைத்ததெல்லாம் நடந்து முடிந்து ஊரே சொர்க்கப்புரியாக மாறுவதற்கு இந்த ஆரம்ப பள்ளியை ஊரில் தொடங்குவதற்குள் அவன் பட்ட பாடு சொல்லி முடியாது. தான் தினமும் 15 மைல் நடந்து சென்று படிக்கப்பட்ட பாடெல்லாம் இப்போதைய குழந்தைகளுக்கு இருக்கக்கூடாது, அவர்களும் நாளெழுத்து படித்து நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆரம்பித்த போராட்டம் இன்று வரை தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. அதற்கு ஒத்தாசையாக இல்லாவிட்டாலும் உபத்திரவமாக இல்லாமல் இருக்க சொல்லி காலில் வீழ்ந்து கும்பிட்டு கூட கேட்டாகிவிட்டது. ராசுவும் புரிஞ்சுக்கிற வழியை காணோம். அன்றாடும் சண்டை சந்தேகம் குதர்க்கமான பேச்சு, சே வாழ்க்கையே சரிபாகத்தான் போகிறது. வீராவுக்கு வயிற்றில் குழந்தையை சுமக்கும் ஒரு தாய் போலவா நடந்து கொள்கிறாள்? இன்னும் சின்ன குழந்தையாட்டம், தொட்டதற்கெல்லாம் அடம் பிடித்துக் கொண்டு சொல்வதையும் புரிந்து கொள்ளாமல் கேட்பார் பேச்சை கேட்டுக்கொண்டு எப்பொழுது பார்த்தாலும் வாக்குவாதம் செய்து கொண்டே இருந்தால் ஒரு மனிதன் எத்தனை நாளைக்குத்தான் பொறுமையாக இருக்க முடியும்? இதோ வயிற்றில் 8 மாத குழந்தையை வைத்துக் கொண்டு கொஞ்சம் கூட பொறுப்பில்லாமல் இப்படி ஒரு சாதாரண விஷயத்திற்காக சண்டை போட்டு இங்கு கீழே விழுந்து படாத இடத்தில் ஏதும் அடிபட்டு விட்டதோ என்னமோ தெரியவில்லை. திடீரென்று ரத்தப்போக்கு ஆரம்பித்து விட்டது. மயங்கி விழுந்த ராசுவுக்கு தண்ணீர் தெளித்தும் தெளியவே இல்லை. ஊரில் இருக்கும் 2 குதிரை வண்டியும் மாட்டு வண்டிகளும் பக்கத்து ஊர் திருவிழாவுக்கு போய்விட்டன. மினி பஸ் காலையில் 11 மணிக்கு மட்டுமே ஒருமுறை வரும். இரவு 8 மணிதான் ஆகிறது. தெருவே மயான அமைதியாக இருப்பது போல தோன்றுகிறது. செய்வதறியாது, யோசிக்கவும் நேரமில்லாமல் அன்பு மனைவியை தோளில் தூக்கி போட்டுக்கொண்டு 14 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற மகப்பேறு மருத்துவமனைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறான் வீரா மன பாரத்தையும் சுமந்தபடி. ஏ மாமா, நீ ஏன் நினைச்சு பாரு, விவரம் தெரிஞ்சு நானே பாவாடை கட்டின நாள்ல இருந்து உன்னே தானே அந்த நாடாவில முடிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு ஏன் அது புரிய மாட்டேங்குது? எப்ப பார்த்தாலும் ஊருக்காக பள்ளிக்கூட பிரச்சனைன்னு சுத்திக்கிட்டே திரியறியே. என்ற மாமன் எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு இருக்கோம்னு நான் நினைச்சது தப்பா? நீ வெறும் கால கஷ்டப்பட்டு அத்தனை தூரம் நடந்து பள்ளிக்கூடம் போறது மனசு பொறுக்காம தானே என்ற சிலுவாட்டு காசு எல்லாம் போட்டு சாமி அண்ணன் கிட்ட சொல்லி உனக்கு செருப்பு தச்சு கொடுத்தேன். அந்நாடம் கழியே தின்னு வாய் செத்து போய் கிடக்கிறியன்னு தானே நான் மச்சு வீட்டுக்கு வேலைக்கு போயி உனக்கு நல்லஞ்சோறும் கறி குழம்பும் வாங்கி அந்த கொடுத்தேன். இதெல்லாம் சொல்லிக்கிட்டா இருக்க முடியும்? சொல்லு. அந்த குக்கிராமத்தில் சிப்பம் போடவும் துண்டு முடியவும் இப்படி சின்ன சின்ன கூலி வேலைக்கு போகிறதை தவிர வேறு என்ன செய்ய முடியும்? கூலியாக கிடைக்கிற அந்த கொஞ்ச பணத்துக்கு மேல் செலவும் கேப்பை கழியும் தான் செய்து சாப்பிட முடியும். இதில் படிக்க ஆசைப்படுவது கொஞ்சம் அதிகம்தான் என்றாலும் அவனை எப்படியாவது ஒரு வாத்தியார் வேலைக்கு படிக்க வைக்க வேண்டும் என்பது அந்த அப்பாவின் ஆசையாக இருந்தது. ஏஞ்சாமே, ஒழுங்கா படிச்சு போட்டு எப்படியாச்சும் ஒரு வாத்தியார் வேலையை வாங்கி நம்ம ஊர்ல ஒரு பள்ளிக்கோணம் வரத்துக்கு வழி ஒண்ணு ராசா. இந்த ஊர் பேருதான் பிள்ளைங்களா, ஆனா இங்க இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் வெயிலையும் முள்ளுக்காட்டுக்குள்ளையும் அலைஞ்சு திரிஞ்சு வேலை செய்து நொந்து போய் கிடக்குதுக. கா வயிறு கஞ்சிக்கு பாவம் கால் கடுக்க நின்னுக்கிட்டு கிடக்குதுக. கூலி வேலையை தவிர வேற ஒன்னும் தெரியாம நாங்க தான் இதா இம்புட்டு பாடு விட்டு கிடக்கிறோம். இனிமேப்பட்டாவது நம்ம பிள்ளைங்க கஷ்டப்படாம இருக்கணும். இளமேல கொடியது வறுமையப்பா. இனிமேப்பட்டு வர தலைமுறை நாச்சும் ஏதாவது ஒரு நல்ல வருமானம் வர தொழிலுக்கு போவனும். ஒவ்வொரு சோறாவது நேரத்துக்கு கிடைக்கணும். என்ன பெத்த ராசா, நீதான் அதுக்கு வழிபண்ணும் சாமி என்று அப்பா கண்களிந்து பேசுறது நெஞ்சே புணக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு தகுந்தாற்போல் வீராவும் சித்தையாக 15 மைல் தினமும் நடந்து போயும் பின்னால் அப்பா மிகவும் சிரமப்பட்டு வாங்கி கொடுத்த ஒரு பழைய சைக்கிளில் போயும் படித்தான். எப்படியோ 10ஆம் வகுப்பில் நல்ல மார்க் வாங்கி பாஸ் பண்ணியிருந்ததால் அவன் பள்ளிக்கூட தலைமை ஆசிரியரே அவனை ஆசிரியர் பயிற்சி பள்ளியில் சேர்த்து விட்டார். வீட்டு நிலைமை தெரிந்து கர்ம சித்தையாக படித்தான். மிகவும் தாழ்த்தப்பட்ட வகுப்பு என்னும் அடிப்படையில் உடனே வேலையும் கிடைத்துவிட அந்த ஊருக்கே நல்ல காலம் பிறந்தது அவனால். ஒரு 4 ஆண்டு கால போராட்டத்தின் பலனாக அந்த ஊரில் ஒரு ஆரம்ப பள்ளி வந்துவிட்டது. பிள்ளை நிலா என்று பெயர் கொண்ட அந்த ஊர் அங்குதான் பிள்ளைகளுக்காக வாழும் ஊரானது. அந்த ஊரிலேயே 4 எழுத்து படித்தவன் என்ற பெருமையில் யாருக்கும் பெட்டிசன் எழுதுவது, ரேஷன் கார்டு விண்ணப்ப படிவம், முதியோர் உதவித்தொகை வாங்கி கொடுப்பது போன்ற வேலைகளும் செய்து கொண்டிருந்தான். இந்த கழிவுகளை கட்டுவதற்கு விழிப்புணர்வும் ஏற்படுத்தி நல்ல பலனும் கிடைத்திருந்தது. இதிலெல்லாம் ராசுவுக்கு மாமன் செய்யும் காரியத்தால் ரொம்ப பெருமைதான். ஆனால் அவ்வப்போது கிறுக்கு பிடித்தது போல் நடந்து கொள்வாள். எவ்வளவோ சொல்லியும் கேட்காமல் மச்சு வீட்டுக்கு வேலைக்கு போய்கொண்டுதான் இருந்தாள். 6 மாதம் ஆனவுடன் வீராதான் அவளை கட்டாயப்படுத்தி நிறுத்த சொன்னான். அதற்கு பிறகுதான் அவள் போக்கு ரொம்ப மோசமாகிவிட்டது. வீட்டில் சும்மா இருக்க முடியவில்லை அவளால். அக்கம் பக்கத்தில் வேலை செய்பவர்களும் போய் உட்கார்ந்து கொண்டு பேசி எதையாவது பிரச்சனையை கிளப்ப ஆரம்பித்தாள். மாமா, பள்ளியோட எவ்வளோ புதுசா வேலைக்கு வந்திருக்காளாமே. ஏன் மாமா, உனக்கு ஆம்பளை வாத்தியானே கிடக்கலையாக்கும். இல்ல நீயே தேடி புடிச்சு இப்படி வெள்ளத்தோல் தொடசாணிய கொண்டாந்தியாக்கும். நரம்பில்லாத நோக்கை இப்படி பச்சை பச்சையாக பலதும் பேச எவ்வளவோ சொல்லி பார்த்தும் அடங்காமல் இன்னும் மோசமாக பேசியது. பொறுக்காதவனாக ஓங்கி ஒரு அறை விட்டான் வீரா. அவ்வளவுதான். அடுத்த 3 நாள் அவள் செய்த நகலை இவ்வளவுதான் இல்லை. ஊரை கட்டி ஒப்பாரி வைத்து அழுது பெற்றவர்களையும் வரவழைத்து நியாயம் கேட்க சொல்லி ஏகப்பட்ட நகலை செய்து விட்டாள். இவனுடைய பேச்சு அங்கு துளியும் எடுபடவில்லை. எல்லோரும் அவளுக்கே ஒத்து ஊதினார்கள். வெறுத்து போய் அந்த இடத்தை விட்டு போனான். வயிற்றில் குழந்தை வேறு உண்டானவுடன் அவளுடைய பிடிவாதமும் வாய்ப்பேச்சும் சொல்ல முடியாத அளவுக்கு மோசமாக போயின. என்னதான் மாமன் மகளாக இருந்தாலும் தன் மீது அளவுக்கு அதிகமாக அன்பு வைத்திருப்பவள் என்றாலும் தன்மானத்தை சீண்டும் அளவுக்கு பேசினால் எந்த ஒரு கணவனால் தாங்கிக் கொள்ள முடியும்? கழிப்பறை வசதி கூட இல்லாத ஒரு கிராமத்திற்கு டவுனில் படித்து சொகுசாக வாழ்ந்து பழகியவர்கள் வேலைக்கு வர வேண்டும் என்று வேண்டுதலா வைத்துக் கொள்கிறார்கள். ஒற்றை ஆசிரியர் மட்டும் இருக்கும் பள்ளியெல்லாம் அடுத்த ஊர் பள்ளியோடு இணைக்க வேண்டும் என்று எளிதாக சட்டம் போடுபவர்களுக்கு மதிய உணவுக்காகவாவது உள்ளூர் பள்ளியில் ஒதுங்கும் நிலை பற்றி யோசிக்க முடியவில்லை. வர வாத்தியாரங்கள் எல்லாம் 3 மாசம் கூட நிலைக்கிறதில்லை. எங்கே பள்ளிக்கூடம் போயிடுமோன்னு மனசு கிடந்து தவிக்கிறப்பெல்லாம் அதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். அதுக்கு குறுக்கால நிற்கிறவங்களை தட்டி கேட்பதிலும் தவறில்லை என்றே இருந்தது வீராவுக்கு. இந்த பள்ளிக்கூடத்தை எப்படியும் கட்டி காத்து விட வேண்டும் என்று வெளியே வந்துவிட்டது அவனுக்கு. நேரம் கழித்து வீட்டுக்கு வரும்போதெல்லாம் சாப்பாடு கிடைப்பதும் அரிதானது. பல நாட்கள் வயிறு முட்ட தண்ணீர் குடித்து விட்டு சுருண்டு கிடக்க வேண்டியிருந்தது. எந்த நேரத்தில் அவளுக்கு கோபம் வரும், எதை தூக்கி அடிப்பாள் என்று தெரியாத இந்த நேரத்தில் வயிற்றில் குழந்தை. அந்த குழந்தையை சேதாரம் இல்லாமல் பெற்றெடுக்க வேண்டுமே என்ற கோவிலில் வேண்டுதலோடு தன் அத்தையையும் கெஞ்சி கேட்டு கூட வந்து தங்க செய்ததால் பயமில்லாமல் பள்ளிக்கு செல்ல முடிந்தது. இப்படி ஒரு வெறி பிடித்த அன்பா உறுத்தி கணவன் மீது வைப்பாள், தன்னையும் துன்புறுத்திக் கொண்டு மற்றவர்களுக்கும் சொல்லி கொடுத்துக் கொண்டிருக்கிறாள் என்ற மாமா எப்பவுமே இவ்வளவு கோபமா இருந்ததே இல்ல. இப்பவெல்லாம் எனக்கு கண்டாலே அதுக்கு பிடிக்காம போச்சு. அதுக்கெல்லாம் காரணம் அந்த வெள்ளத்தோலுக்காரி தான். அவளாலதான் மாமா என்னையவே இப்படி போட்டு அடிக்குது. இனிமே நாம யாருக்கு பொழைச்சு கிடக்கணும்? உசுறு குசுறான மாமனே என்னை வெறுத்து ஒதுக்கணும். அப்புறம் இனிமே நான் இருந்தா என்ன, செத்தா என்ன? மாமா என்ன இப்படியே விட்டு போடும் மாமா, இன்னும் ஏன் தூக்கிட்டு சுமக்கிற மாமா? மாமா வாயில வார்த்தை ஏதும் வரவில்லையே, என்ன ஆச்சு எனக்கு? நான் பேசுறது யாருக்கும் கேட்கலையா? உடம்பும் காத்தாட்டமா இருக்கு, ஒன்னையும் பிரியலையே மாமா. மாமா வேகமாக ஓடுகிற ஓட்டத்தில் இருதய துடித்த துடிப்பு, ஒருவேளை எகிரி வாழ்வழியாக வெளியே வந்து விழுந்து விடுமோ என்று பயம் வந்தாலும் எப்படி மருத்துவமனைக்கு போய் சேர்ந்தே ஆக வேண்டும் என்ற வெளியில் எதை பற்றியும் நினைக்காமல் ஓடிக்கொண்டிருக்கிறான் வீரா. சுயநினைவு சுத்தமாக இல்லை ராசுக்கு. துவண்டு போய் கிடப்பது தெரிகிறது. ஏற்கனவே உள்ளிப்பிச்சான். அடிக்கடி சண்டை போட்டுக் கொண்டு ஒழுங்காக சாப்பிடவில்லையோ என்னவோ, இன்னும் இழைத்து போய் இருக்கிறாள். ஒரு வழியாக ராசிபுரம் மகப்பேறு மருத்துவமனை அருகில் வந்து சேர்ந்து விட்டான். எல்ல சாமி முனிதான் என் தங்கத்தை காக்க வேண்டும் ஐயனே என்று வாழ்வோயாமல் சொல்லிக் கொண்டே வந்து சேர்ந்து விட்டான். நல்ல வேளையாக டியூட்டி டாக்டர் இருந்ததால் ராசுவை அவரிடம் ஒப்படைத்து விட்டு பெஞ்சியில் அப்படியே சாய்ந்தவனே இனி நடக்கப் போவது எல்லாம் அவன் கையில் என்று மேலே மோட்டு வழியை பார்த்துக் கொண்டிருந்தான். தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கும் ராசுவை பார்க்க உள்ளம் பொறுக்கவில்லை. நர்ஸ் வந்து டாக்டர் உள்ளே கூப்பிடுவதாக சொன்ன போது வீராவின் காதல் நடுக்க முடித்து விட்டது. பிரசவ அறைக்குள் நான் எப்படி என்று இழுத்துக் கொண்டு வர மறுத்த வீராவை கட்டாயப்படுத்தித்தான் அந்த நர்ஸ் உள்ளே கூட்டி செல்ல வேண்டியிருந்தது. என்னப்பா என்ன ஆச்சு, எப்படி அடுபட்டுச்சு, உன் மனைவி இப்ப உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா, தெரியுதா உனக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. கிட்டத்தட்ட 15 மைல் உன் மனைவி தூக்கிட்டு ஓடியே வந்திருக்க, அதுலே தெரியுது உன் மனைவி மேல நீ எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு. அப்படி இருக்கும்போது ஒரு நிறைமாத கற்பனையை எப்படி இப்படி கேர்லெஸ்ஸா விட்டீங்க சார்? என்னை வெளியே விட்டுருங்க சார், என்னால இதெல்லாம் பார்க்க முடியல, வெளியே வாங்க சார் சொல்றேன், எல்லாம் என் நேரம் விதி சார். இல்லை இல்லை, நீங்கள் இங்க இருக்கலாம், வெளிநாட்டில் எல்லாம் இது சர்வசாதாரணமா நடக்கிற ஒரு விஷயம், நாங்க இங்கே கட்டாயப்படுத்துவதில்லை என்றாலும் இப்ப உங்க மனைவி இருக்கிற நிலையில் நீங்கள் இங்கு இருப்பது நல்லது. அவங்க எங்களோட ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, உயிர் பிழைக்கிற ஆசையே இல்லை அவங்களுக்கு. அவங்களோட ஒத்துழைப்பு இருந்தா மட்டும்தான் இரண்டு உயிரையும் காப்பாற்ற முடியும். ஏதாவது பேசுங்க, அவங்க கிட்ட நீங்க எப்படி அன்பா பேசுவீங்களோ அப்படி பேசுங்க. என்ன நடந்ததுன்னு அவங்க கோபிச்சுட்டாங்களோ அத பத்தின உங்க சமாதானத்தை சொல்லுங்க சார். என்னோட சமாதானத்தை சொல்ல என்ன இருக்கு, எல்லாம் என் விதி. நான் உசுரா நினைக்கிறேன் என்ற ஆசாத்தியே என்ன புரிஞ்சுக்கலங்கிறதுதான் என் கெட்ட நேரம். சொன்னவன் தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தான். மருத்துவர் அவனை தைரியமாக இருக்க சொன்னான். தண்ணீர் கொடுத்து குடிக்க சொல்லி தட்டி கொடுத்தார். வீரா ஓரளவு தெளிவாக இருந்தாலும் மனைவி நல்லபடியாக பிழைத்து வர வேண்டுமே என்ற கவலையும் அதிகமாகவே இருந்தது. மனம் திறந்து பேச ஆரம்பித்தான். எங்க ஊர்ல பள்ளிக்கூடம் ஆரம்பிக்க எவ்வளவு சிரமம் இருந்ததுன்னு யார கேட்டாலும் சொல்லுவாங்க. 3 வருஷ போராட்டமுங்க, அதுக்கப்புறம் ஆசிரியர் யாருமே நெனைச்சு நிக்கலீங்க. நானும் எவ்வளவோ மன்றாடி பாத்துட்டேன், வரவங்கெல்லாம் கொஞ்ச நாள் இருந்துட்டு மாத்தல் வாங்கிட்டோ இல்லனா வேலையை ராஜினாமா பண்ணிட்டோ கூட போயிடுறாங்க. ஒத்தை ஆசிரியர் பள்ளி என்பதால் இதையும் மூடிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எங்க ஊர் குழந்தைகள் கட்டாயம் அவ்வளவு தூரம் பக்கத்து ஊருக்கு போயெல்லாம் படிக்க மாட்டாங்க. ரொம்ப கவலையா இருந்தப்பதான் நம்ம ஊர்க்காரர் ஒருவர் முனியப்பசாமி கோயிலுக்கு வந்திருந்தார். இந்திய ராணுவத்துல வேலை பார்ப்பவர், ஏதோ வேண்டுதல் நிறைவேற்றுவதற்காக வந்திருந்தார். நான் 8ஆம் வகுப்பு படித்த போது எனக்கு சீனியர் அவர். 10ஆம் வகுப்பு படித்தார். ஊரை பத்தி பேசிக் கொண்டிருந்த போது நம் பள்ளியில ஆசிரியர் பிரச்சனையை பற்றி சொன்னேன். அவர் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அருகில் இருந்த மனைவியிடம், அவர் டீச்சர் ட்ரைனிங் எடுத்தவர் என்பதால் தான் வரும் வரை தன் ஊர் பள்ளியில் ஆசிரியர் பணியை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். கொஞ்சம் யோசித்தவர் கடவுள் சொல்லை தட்டாததோடு உண்மை நிலையை புரிந்து கொண்டு தான் இந்த ஊரிலேயே தங்கி பணியாற்றி ஒப்புக்கொண்டார். இங்கு வந்த நேரம் ஏற்கனவே போலியோ நோயால் பாதிக்கப்பட்டிருந்த அவர்கள் குழந்தைக்கு அடிக்கடி உடம்புக்கு தொந்தரவு வந்ததால் மருத்துவமனைக்கு கூட்டிச் செல்வது, குழந்தையை பார்த்துக் கொள்வது போன்ற சில உதவிகள் செய்ய வேண்டி இருந்தது. உடன்பிறவா ஒரு சகோதரி நம் கண்முன்னால் சிரமப்படும் போது அதுவும் ஒரு நல்ல காரியத்துக்காக என் பேச்சை நம்பி வந்து இந்த கிராமத்தில் இப்படி ஒரு குழந்தையை வைத்துக் கொண்டு அல்லல் படும் போது உதவாமல் இருக்க நான் அத்தனை கல்லஞ்சக்காரன் இல்லை சார். அதுவும் நான் இங்க நிம்மதியா சாப்பிட்டு நிம்மதியா தூங்கி எழுந்திருக்க வேண்டி அங்கு மழையிலும் பனியிலும் நம் நாட்டிற்காக எல்லையில் காத்து நிற்க இங்கு அந்த மகராசனோட குடும்பம் துன்பப்படுவதை சும்மா வேடிக்கை பார்க்க முடியுங்களா? அந்த குடும்பத்துக்கு நம்மாலான உதவியை செய்ய வேண்டியது அவசியம் இல்லைங்களா? அந்த ஒரு குறைந்தபட்ச மனசாட்சி கூட இல்லாமல் எப்படிங்கய்யா இருக்க முடியும்? நீங்களே சொல்லுங்க. நானும் ராசுவிடம் விவரமா சொல்ல முயன்ற போதெல்லாம் அவள் என் பேச்சை காது கொடுத்து கேட்க தயாராகவே இல்லை. தானே ஒரு விஷயத்தை கற்பனை செய்து மனதில் உறுதியா வைத்துக் கொண்டு வேற எதையும் உள்வாங்காமல் இன்று இப்படி ஒரு நிலைக்கு வந்துவிட்டால் இவ்வளவு தூரம் ஆன பிறகு அந்த அமலா டீச்சரும் ரொம்பவும் மனமுடைந்து போய்விட்டார்கள். அவர்கள் நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காமல் ஊரை விட்டு போக முடிவு செய்து விட்டார்கள். இனி இந்த பள்ளியை ஆண்டவன் தான் காக்க வேண்டும். நான் இப்போது உயிருக்கு போராடும் 3வது உயிரான எங்கள் பள்ளிக்கூடத்தை பற்றி கவலைப்படுவேனா, அல்லது என் உயிரே இங்கு போக துடிப்பதை வேடிக்கை பார்க்க போறேனா? இது ரெண்டையும் என்னால தாங்க முடியாது சார். இப்படி நடப்பது நடக்கட்டும் என்று விரக்தியாக சொல்லி அழுகையை கட்டுப்படுத்த முடியாமல் திணறியவனே மருத்துவர் ஒரு ஓரமாக இருந்த சேரில் போய் உட்கார சொன்னார். திடீரென்று ராசுவின் இருதய துடிப்பு சீரானதை காட்டிய மானிட்டரை பார்த்து டாக்டரின் முகத்தில் நிம்மதி பிறந்தது. எப்படியும் அமலா டீச்சரை ஊரை விட்டு போகாமல் நிறுத்தி பள்ளியை நல்லபடியாக நடக்க செய்ய வேண்டும் என்று ராசு துடித்த துடிப்பை அந்த மானிட்டர் துல்லியமாக காட்டியது. முற்றும். ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.